ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருவே சரணம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே சண்டே 12th July 2020. இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து 9வது அத்தியாயம், ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படிங்கிறது. இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டாக 1-15 ஸ்லோகம் அதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 16-26, அப்புறம் 27-34 அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ 1-15 ஸ்லோகம் பார்க்கலாம்.
அத நவமோத்யாய ஸ்ரீ பகவானுவாச இதம் துதே குஹ்யதமம் ப்ரவக்ஷ்யாம்யன சூயவே ஞானம் விஞ்ஞான சஹிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் ப்ரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். அஶ்ரத்ததானாஃ புருஷாஃ தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நசாஹம் தேஷ்வவஸ்திதஹ நச மஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூதப்ருண்ண ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. யதா காஷஸ்திதோ நித்யம் வாயுஸ் சர்வத்ர கோமஹ ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானி த்யுபதாரய. சர்வபூதானி கௌந்தேய ப்ரக்ருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விஸ்ருஜாம்யஹம். ப்ரக்ருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனஃ புனஃ பூதகிராமமிமம் கிருத்ஸ்னம் அவஷம் ப்ரக்ருதேர்வஷாத். நச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. மயாத்யக்ஷேன ப்ரக்ருதிஹி சூயதே சசராசரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனுமாஶ்ருதம் பரம் பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். மோகாஷா மோக கர்மாணோ மோக ஜ்ஞானா விசேதஸஹ ராக்ஷஸீ மாசுரீம் சைவ ப்ரக்ருதிம் மோஹினீ ஶ்ரிதாஃ. மஹாத்மானஸ்து மாம் பார்த்த சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஶ்ச த்ருடவ்ரதாஹ நமஸ்யந்தஶ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாஸதே. ஞானயஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாஸதே. ஏகத்வேன ப்ருதக்த்வேன பஹுதா விஷ்வதோ முகம்.
இப்போ அஞ்சாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, ஞான யோகிகளால் எந்த பரமபதம் அடையப்படுறதோ அதுவே கர்மயோகிகளாலையும் அடையப்படுறது. அதனால் யார் ஞானயோகம் கர்மயோகம் ரெண்டுமே ஒரே பயனை கொடுக்கக்கூடிய சாதனை தான் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் உண்மையை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறான். இங்கே கிளியராகவே சொல்கிறார் பாருங்களேன், ரெண்டும் ஒரே பயனை கொடுக்கக்கூடியது தான். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும்னு நினைக்கிறோம். டெஸ்டினேஷனுக்கு போகணும்னு நினைக்கும்போது அதுக்கு ஒரு ரூட்டு தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்க முடியாது, நிறைய ரூட் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து அப்ராட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கண்ட்ரி எடுத்துக்கலாம், ஜெர்மனிக்கு போகலாம்னு நினைக்கலாம். அது ஜெர்மனிக்கு போகிறோம்னா அது வந்து எப்படி, துபாய் வழியாகவும் போகலாம், ஸ்ரீலங்கா வழியாகவும் போகலாம், வேறு சோ மெனி ரூட்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு எப்படி பல வழிகள் இருக்கோ அந்த மாதிரி எந்த பரமபதம் அடையப்படுகிறதோ அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதுக்கு வந்து ஞானயோகம் கர்மயோகம் ரெண்டும் ஒரே சாதனை பேஸ்டு விஷயம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ஆறாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், ஆனால் நீண்ட புஜமுடைய அர்ஜுனா, கர்மயோகத்தை கடைப்பிடிக்காமலே சந்நியாச நிலையை அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனம், புலன், உடல் இது மூலம் நடைபெறக்கூடிய எல்லா செயலையும் தான் கர்த்தா அப்படிங்கிற எண்ணத்தை விடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது இல்லாமல் பகவத் ஸ்வரூபத்தை சிந்திக்கக்கூடிய கர்மயோகி வந்து பரபிரம்ம பரமாத்மாவை ரொம்ப சீக்கிரம் அடைஞ்சிடுறான். ஏன்னா அவன் கர்மம் பண்ணிட்டு பகவத் சிந்தையோடு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் ஈஸியான சாதனை உனக்கு அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்ணுறார் அவர். இப்போ பார்த்தோன்னா ரெண்டுமே தனித்தனி சாதனம் நம்மளுக்கும் தெரியும், ஆனால் கூட ஒன்று கொஞ்சம் ஈஸியான வழி, ஏன்னா அர்ஜுனை முழுக்க அறிஞ்சவர் இல்லையா அவர், அதனால் அவர் அதை பேஸ் பண்ணி சொல்கிறார். ஒன்று வந்து கொஞ்சம் ஈஸியான பார்த்து, இன்னொன்று வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறார் அவர். அப்படியே பார்த்தா கூட நம்ம என்ன நினைக்கலாம், சரி ஒருத்தனுக்கு வந்து மோட்சம் அடைய விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து காணப்படுற இந்த உலகம் வந்து கனவை போல் பொய்யானது, ஒரே ஒரு பிரம்மன் தான் இருக்குது, அதுதான் சத்தியம், இந்த உலகம் எல்லாமே மாயத்தினால் இருக்கக்கூடிய பிரம்மத்தின் மேலே ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, உண்மையிலேயே வேறு எதுவுமே இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவனோட உள்ளத்தில் தூய்மை இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல், காம குரோதங்கள் இல்லாமல் இருந்தால் அது ரைட்டு. ஆனால் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்கிற பட்சத்தில் முதல்ல அவன் உள்ளத்தை வந்து தூய்மைப்படுத்த முயற்சி செய்யாமல் தன்னுடைய நினைப்பை மட்டுமே நம்பிண்டு சாங்கிய யோகத்தை கடைபிடிக்க ட்ரை பண்ணினால் அவனால் அதை எளிதாக அடைய முடியாது. உடலில் நான்கிற அகம்பாவமும், போகங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு உத்வேகமும், அனுகூல பிரதிகூலம் விருப்பு வெறுப்புனால் வரக்கூடிய ஒரு விதமான எண்ணங்களும் அவன்கிட்டயே தான் ஒட்டின்ட்டுருக்கும். அதை வந்து துறக்கணும். அதாவது எப்படி, நான் எல்லா செயலுமே நான்கிற கர்த்தாவை துறக்கணும், அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதை துறந்ததுக்கு அப்புறம்தான் சத்சித் ஆனந்தமயமான பரபிரம்ம பரமாத்மாவிடம் நான் வேறு அவர் வேறு அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் ஒன்றுதல் அப்படிங்கிறது ஒன்று நடக்கிறதுக்கான சான்ஸே இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு ஹாஃப் பேக்டு வேலையில் நம்ம ட்ரை பண்ணுறோங்கிற பட்சத்தில் பாடுபட்டு கர்மத்தை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல கர்மத்தை கூட செய்யாமல் விட்டுடுவான். ஸோ போகங்களோட ருசினால் என்ன பண்ணுவான், பாவமான செயலில் ஈடுபட்டு மேன்மைன்ற வழியிலேருந்து விலகிடுவான். அதனால் சாங்கியோகம் தான் பரமாத்மா அடையிறதுக்குரிய ஒரே வழி அப்படின்னு கருதுகிற சாதகன் சாங்கிய சாதனையில் போகிறதுக்கு முன்னாடி நிஷ்காமமாக யஜ்யம், தானம், தவம் அந்த மாதிரி நல்ல கர்மாவை செஞ்சு தன் மனசு உள்ளே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாசுக்களெல்லாம் சுத்தமாக விளக்குறதுக்கு அப்புறம்தான் சாங்கிய யோகத்தை தடை இல்லாமல் பண்ண முடியும். இங்கே சாங்கிய யோகத்தை பண்ணுறதுங்கிறது அந்த தடை இல்லாமல் பண்ணுறதுங்கிறது தான் ரியலி ரியலி நோட்டபிள் பாயிண்ட் இல்லையா. இப்போது 7வது சொல்கிற ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்களேன், மனக்கட்டுப்பாடுடையவனும் புலன்களை வென்றவனும் மன தூய்மை உள்ளவனும் எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவான பரமாத்மாவை தன் ஆத்மா அப்படின்னு உணர்ந்தவனுமான கர்மயோகி கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் அதில் அவன் ஒட்டுவதில்லை அப்படிங்கிறார். இது ஆக்சுவலி முன்னாடியே பார்த்துருக்கோம். இது கர்மயோகியோட கேரக்டரிஸ்டிக்கே அதான். நம்ம கர்மம் பண்ணிகிட்டே இருந்தால் கூட அதோட இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பை திறந்துட்டு நான் கர்த்தா இல்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா கர்மயோகம் பண்ணும்போது முதல்ல நான் தான் கர்த்தா நினச்சிக்கிறோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக தன்லேருந்து விளக்க வரும்போது அவன் வந்து சாங்கிய யோகத்துக்கு மூவ் ஆகிறாங்கிற மாதிரி இல்லையா. இங்கே மனக்கட்டுப்பாடுடையன்னு சொல்கிறாரு, ஏன்னா மனமும் புலனும் சாதனுக்கு கட்டுப்படலைன்னா இயற்கையாகவே அவனுக்கு வந்து போகங்களில் ஈடுபாட்டு வந்துடும். போகங்களில் ஈடுபாடு வந்ததுனால என்னாகும், மனசில் விருப்பு வெறுப்பு அந்த மாதிரி அழுக்கெல்லாம் நாச்சுரலாக உள்ளே சேர ஆரம்பிச்சிடும். ஸோ சித்தி அசித்தி சம்பாவனை அப்படிங்கிறது வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைக்கு போயிடுவான். அதனால தான் மனமும் புலமும் நல்லா கட்டுப்படாத வரைக்கும் மனசு வந்து முழுசாக கட்டுப்படுத்தப்பட்டதாக ஆகாது. அது வரைக்கும் சாதகனை வந்து உண்மையான கர்மயோகி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த எல்லா குணநலங்களையும் வச்சுட்டு இருக்கிறவன் தான் முழுமையான கர்மயோகி, அவன்தான் ரொம்ப குயிக்காக பிரம்மத்தை அடைவான் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இப்போது அந்த பக்கம் பார்த்தோன்னா சாங்கிய யோகி வந்து என்ன பண்ணுவான்னா எந்த ஒரு செயலுக்கும் தான் கர்த்தாவே நினச்சிக்க மாட்டான். அவனோட மனசு புத்தி புலன் எல்லா செயல்களில் ஈடுபட்டிருந்தா கூட அவன் எப்போதுமே எப்படி நினச்சிப்பான், நான் எதுலேயுமே செய்யறதே இல்லை, முக்குணங்களோட வேலை இது எல்லாம் எல்லாத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னே நினச்சிக்கிறான். ஸோ அவனோட செயல்கள் எதுவுமே அவன் மேலே ஒட்டாது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இங்கே சாங்கிய யோகியை பற்றி பார்க்கும்போது. இப்போது 8வது அப்புறம் 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்களேன், அர்ஜுனா தத்துவமறிந்த சாங்கிய யோகியோ பார்த்தலும் கேட்டாலும் தொட்டாலும் முகந்தாலும் உணவு உண்டாலும் நடந்து சென்றாலும் உறங்கினாலும் மூச்சு விட்டாலும் பேசினாலும் பற்றினாலும் கண்களை திறந்தாலும் மூடினாலும் கூட எல்லா புலன்களும் தத்தம் புலன்களுக்குரிய பொருள்களில் செயல்படுகின்றன அப்படின்னு தெரிஞ்சுட்டு சந்தேகமே இல்லாமல் எதையும் நான் செய்யலை அப்படின்னு நினைக்கிறமா, இதுதான் தத்துவமறிந்த சாங்கிய யோகி அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அதாவது நம்ம பார்க்குற பிரபஞ்சம் முழுசும் வந்து நொடியில் அழிஞ்சு போயிடும், அனித்தியமாகவே இருக்குது, அது வந்து காணல் நீர் மாதிரி மிராஜ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி அது கனவில் தோன்ற உலகம் போல் எப்போதுமே மாயமானது. ஆனால் சத்சி ஆனந்தமனமாக ஆனந்தமயமான பிரம்மம் வந்து எப்போதுமே நிலச்சிருக்கும். அண்ட் அது மேலே தான் இந்த மாயினால் அந்த பிரபஞ்சமே ஏற்றப்பட்டிருக்கிறது சரியா. இது மாதிரி நித்தியம் எது அனித்தியம் எது அப்படின்னு பகுத்தறிந்து இடைவிடாமல் நிர்குணமான உருவமற்ற சச்சித் ஆனந்தமயமான பிரபர்மத்தை இரண்டரை கலந்து நிற்பவன் அவனை தான் தத்துவமறிந்த யோகி அப்படின்னு சொல்கிறான். அதே சமயத்தில் வெறும் வார்த்தையால் சொல்கிறதுனால மட்டுமே யாருமே சாங்கிய யோகியாக மாறிட முடியாது. கர்மங்களோட அவனோட தொடர்பு வந்து விட்டே போகாது. நம்ம நான் இல்லை சாங்கிய யோகி அப்படின்னு சொல்கிறதுனால கர்மங்களோட நம்ம தொடர்பு விட்டு போச்சு அப்படின்னு கிடையாது. உண்மையான சாங்கிய யோகியோட ஞானத்தில் உள்ளபடியே பிரபஞ்சம் அனைத்தும் கனவு போல இருக்கக்கூடிய ஒரு மாயத்தோற்றம் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் அவனுக்கு எதுலேயுமே கொஞ்சம் கூட பற்று இருக்காது, விருப்பு வெறுப்புங்கிற இரட்டை கொஞ்சம் கூட இருக்காது. காமம் குரோதம் பேராசை மோகம் அகங்காரம் அப்படிங்கிற தோஷம் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ விளக்கப்பட்ட தீய காரியத்தை செய்யக்கூடிய தூண்டுதலே இல்லாத ஒரு மனசு இருக்கும் அவனுக்கு. அந்த பரிசுத்தமான மனசு புலன்கள் என்ன செஞ்சாலும் அது சாஸ்திரத்துக்கு ஈக்குவலாகவும் உலக நன்மைக்காகவும் மட்டும்தான் இருக்குமே தவிர அவனோட இண்டிவிஜுவல் ப்ளஷருக்காக இருக்காது ஸோ அப்படி யார் இருக்காளோ அவளை தான் சாங்கிய யோகின்னு சொல்கிறான் இல்லையா. ஸோ அப்போது சாங்கிய யோகியோட செயல்கள்லாம் எப்படி இருக்கும், அதாவது வர்ணம், ஆசிரமம், ஸ்வபாவம், பிராப்தம், சேர்க்கை, பழக்கம், இதனால் டெஃபினட்டாக மாறுபடும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது மாறுபட்டுகிட்டே இருக்கும், ஒவ்வொரு வர்ணத்தை வரைக்கும் அது மாறுபட்டு தான் இருக்கும் இல்லையா. ஸோ சாங்கியோகளோட செயல்களும் அப்படி தான், அவள் எப்படி எதில் இருக்காளோ அதுக்கேற்ற மாதிரி மாறும், ஒரே மாதிரி தான் இருக்காது. இப்போது பார்த்தல், கேட்டல், தொடுதல், முகர்தல், உண்டுதல், இதை அஞ்சு சொல்லுனாலையும் கண், காது, சருமம், மூக்கு, நாக்கு அப்படிங்கிற அஞ்சு அறிவு புலன்களுடைய எல்லா செயலுமே முறையாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ இப்போ அடுத்தது எடுத்துட்டோன்னா நடத்தல், கைப்பற்றுதல், உரைத்தல், அதனால் கை, கால், வாய் இதோட செயல்கள் வெளிப்படுத்துறது. ஸோ இப்போது அடுத்ததுலாம் எடுத்துட்டோன்னா அது அதோட காரியத்தை செய்கிறதுங்கிற மாதிரி வரும். அந்த செயல் புலனில் வந்து செயல்கள் எல்லாம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த புலன்கள் என்னென்ன செய்யணுமோ அது சொல்லும். மூச்சு விடுதல் அப்படிங்கிறது வந்து பிராணன், அபானன் அப்படிங்கிற அஞ்சு பிராணங்களோட செயலை குறிக்கிறது இல்லையா. அதே மாதிரி தான் கண்ணை திறக்கிறது, மூடுறது, அந்த சொல்கள்லாம் வந்து அஞ்சு வகையான வாயுக்களின் செயலை குறிக்கிறது. அப்புறம் உறங்குதல் அந்த கரணத்தோட செயலை குறிக்கிறது. இந்த மாதிரி அனைத்து புலன்களும் பிராணன் அந்த கரணத்தின் செயல்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறதுனால சாங்கிய யோகி மூலமாக அவனுக்கு வர்ணம், ஆசிரமம், இயற்கை, பிராப்தம் இதோட சேர்க்கைக்கு ஏற்ப உடலை பேணத்திற்காக உலகன்மைக்காக சாஸ்திரத்துக்கு ஒத்தாக உண்பது, அருந்துவது, வியாபாரம், உபதேசம், எழுதுதல், படித்தல், கேட்டல், நினைத்தல் அப்படிங்கிற எல்லா காரியமும் நிகழ்கிறது. ஸோ இதுக்கு தான் என்னோடய குரு அந்த கதை ஒன்று சொல்லியிருக்கார், இந்த குக்கன்ற நெட்டாயா குங்கணவா, அது மோஸ்ட்லி இப்போ நிறைய நெட்லேயே நிறைய சுற்றின் இருக்குது. அதோட பேஸ் கான்செப்ட் தான், அவர் வந்து முனிவர் தவம் பண்ணிட்டுருப்பார், அவர் வந்து என்ன பண்ணுவார், மேலே பார்த்த உடனே அந்த குக்கு எச்சம் போட்டோன்னே குக்கு எரிஞ்சு போயிடும். ஸோ தனக்கு பவர் வந்துருக்குன்னு நினச்சிருந்து ஒரு வீட்டுக்கு போய் பிச்சை கேட்பார். பிச்சை கேட்டவொன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டு, மாமனார், மாமியார், எல்லாம் அப்பா அம்மா எல்லாருக்கும் பணிவிட செஞ்சுட்டுருப்பான். கொஞ்சம் லேட்டானதுனால இருக்கும் வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பார். உடனே அந்த ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுவான், என்னை குக்கி அரிச்சிட்டேன்னு உங்களுக்கு திமிர் வந்துருக்கா அப்படின்னு கேட்பான். இவர் பயந்து போயிடுவார், ஏம்மா அது காற்றில் நடந்து உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னுட்டு சொல்லுவான். எனக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்கோ, டியூட்டி தான் ஃபஸ்ட்டு, நான் அந்த டியூட்டியை பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு வர முடியும். ஸோ அதை நான் பண்ணிட்டு இருந்தப்போ நீங்கள் கேட்டேன், நான் முடிச்சுட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் வந்திருக்கேன், அதை நீங்கள் உணராமல் சொல்லிட்டே இல்லைங்க. நீங்கள் இன்னும் நிறைய விளக்கம் கேட்கணுன்னா வித்யாதரன்னு ஒருத்தருப்பார், அந்த ஏதோ ஒரு ஊர் சொல்லி அங்கே போய் அவரை பாருங்க அப்படின்பா. ஸோ அங்கே போனால் அவருக்கு ஒரே அறுவறுப்பாயிடும், ஏன்னா அவர் மாவிச கடை வச்சுருப்பார். ஸோ இவர் தேங்கி தேங்கி நிற்கிறத பார்த்து கூப்பிடுவார், கூப்பிட்டு கேட்பார் என்ன ஆச்சு, அந்த லேடி அனுப்பிச்சல ஒன்னா அப்படின்னுட்டு அவருக்கு இன்னும் ஆச்சரியமாக போயிடும். கேட்பார், என்னவா எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு சொன்னோன்னு சொல்லுவாள், இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன அவள் அவள் கடமைப்படி செய்யணுமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கூட இருக்கிறவாழையும் பெற்றவாழையும் விட்டுட்டு தான் இதுக்கு வந்து தவம் பண்ணின்னு இருக்கேன், அதனால் உங்களுக்கு சக்தி கிடைக்காதுன்னு தான், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அதோட லெவலில் அது இருக்கும் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் வித்திய கர்மா என்னென்ன நாங்கள் பண்ணணுமோ, எங்களோட அப்பா அம்மாவுக்கு பண்ணுறதோ இல்லை எங்களோட குடும்பத்துக்கு பண்ணுறதோ எவ்வளோ முக்கியமோ, என்னோடய தொழில் வந்து நாமசிருக்கிறது, நாமசிருக்கிறது என்னோடய தொழில், ஸோ அதனால் அதையும் நான் செஞ்சு தான் ஆகணும், அதெல்லாம் செஞ்சுட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பகவத் சிந்தையை நாங்கள் பார்க்க ட்ரை பண்ணுறோம். ஸோ எப்படியும் என்னென்னா விதிக்கப்பட்ட கர்மான்னு என்ன இருக்கோ அதை முறையாக செய்யணுங்கிறது தான் முக்கியம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு காட்சியை ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறதா சொல்லுவான். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். ஸோ அவாவாளோட சேர்க்கைக்கு ஏற்ப உடலை பாதுகாக்கிறதுக்கு ஏற்ப, அதுக்கப்புறம் உலக நன்மைக்கு, அதுக்கப்புறம் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அதை பேஸ் பண்ணி சாப்பிட்றதோ குடிக்கிறதோ வியாபாரம் பண்ணுறதோ உபதேசம் பண்ணுறதோ அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா செயலையும் தான் சாங்கிய யோகி செய்வார் அப்படின்னு சொல்கிறான். இப்போது பத்தாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அர்ஜுனா, யார் வந்து எல்லா கர்மாக்களையும் பரமாத்மாவிட்டு அர்ப்பணம் செஞ்சுட்டு உலகியல் பற்றுதலை சுத்தமாக விட்டுட்டு கர்மங்களை செய்கிறானோ அவன் வந்து தண்ணீரில் தாமரையில் எப்படி தண்ணீர் வந்து தாமரை இலையில் ஒட்டாமல் இருக்கோ அந்த மாதிரி பாவத்தினால் பாதிக்கவே படுறதில்லை அப்படின்னு சொல்கிறான். அதாவது பகவான்கிட்ட பக்தி, தேவர்களுக்கெல்லாம் பூஜை, தாய் தந்தையார் அந்த மாதிரி பெரியவர்களுக்கெல்லாம் சேவை, யாகம், தானம், தவம், வர்ணாசிரம தர்மத்துக்கு உட்பட்ட செல்வத்தை தேடுறது, உடல் பேணுவதற்குரிய காரியங்கள் ஆகிய எல்லாவற்றையும் சாஸ்திர முறைப்படி மமக்காரமின்றி எல்லாம் பகவானுடையவை, அவருக்காக அவர் ஆணைப்படி அவர் விருப்பப்படி அவர் சேவிக்கும் விதத்தில் தான் செய்கிறோம் அப்படின்னு, நம்ம வெறும் பொம்மலாட்ட பொம்மை தான், பரமாத்மா தான் நம்மளை கட்டியிருக்கிற கயிறு, நம்ம பரமாத்மாவுக்கும் நம்மளுக்கு இருக்கிற பந்தம் தான் நம்மளை கட்டியிருக்கிற கயிறு, பரமாத்மா தான் நம்மளை ஆட்டி வைக்கிறார் அப்படின்னு நினச்சிண்டு பற்றுகளெல்லாம் சுத்தமாக திறந்து கர்மம் பண்ணணும். அதாவது எப்படின்னா, மனைவி, மக்கள், வீடு, செல்வம், எல்லா போகப்பொருளையும் கீழல்களே இருக்கட்டும், மேலவர்களே இருக்கட்டும், செய்கிற செயல், மதிப்பு, பெருமை, புகழ் முதல்ல எல்லாத்துலேயுமே பற்ற விட்டுடணும். விட்டுட்டு சொன்ன மாதிரி மேலே நம்ம சொல்லிக்கலாம், இந்த லேடி ஆட்டம் இல்லை அந்த இறைச்சி விற்கிறவன் ஆட்டம், அவன் எப்படி கடமை செஞ்சானோ அந்த மாதிரி பற்ற துறந்து நம்ம கடமை பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடிய கடமை பண்ணக்கூடிய ஒருத்தனை எந்த பாவமும் அன்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி அப்படின்னு இந்த 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்களேன். கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், அர்ஜுனா, கர்மயோகிகள் வந்து மமக்காரமே இல்லாமல் வெறும் புலனாலும் மனசாலும் புத்தியாலும் உடலாலும் கூட பற்ற சுத்தமாக திறந்துட்டு மன தூய்மை அடையும் பொருட்டு மட்டும்தான் கர்மத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தோன்னா, கர்மங்களை பிரம்மத்திடம் அர்ப்பணம் செய் அப்படின்னும் பற்றுதலை துறந்துடு அப்படின்னும் பகவான் முதலே சொல்லிட்டார் இல்லையா. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தோன்னா, இதே அத்தியாயத்தில் 8வது 9வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், சாங்கிய யோகியோட மனசு, புத்தி, புலன், பிராணன், உடல், இதன் மூலம் ஆற்றப்படும் கர்மங்கள் எப்படி அமையிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மாதிரி தான் இங்கே கர்மத்தை முக்கியமாக கொண்ட கர்மயோகியோட செயல் எந்த விதமான பாவம் கூட அமைய வேண்டும் அப்படின்னு விளக்கிறதுக்காக, மனம், புத்தி, புலன், உடல் அதோட இயக்கங்களில் மமகாரமும் பற்றுதலும் இல்லாமல் மன தூய்மைக்காகவே கர்மயோகி கர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி கர்மத்தை அடிப்படையாக வச்சு ஈடுபடுற கர்மயோகியோட செயலோட தன்மையோ மனப்பாங்கையோ சொல்லும் முறையில் பற்றினை துறக்க வேண்டும். எல்லாத்துக்கும் பேச தான், எது பண்ணாலும் அந்த பற்றுங்கிறத நம்ம துறக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் ஒரு மாதிரி ரவுண்ட் அபவுட் பண்ணி எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கார் அவர். இப்போது 12வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அர்ஜுனா, கர்மயோகி கர்மத்தோட பலனை துறந்து பகவானை அடையிறது அப்படின்ற அமைதியை பெறுகிறான். ஆனால் பயனில் பெற்றுகிறவன் என்ன பண்ணுறான், ஆசையோட உந்துதல்னால பயனில் பற்றுக்கொண்டு அது மூலமாக டிஸ்ட்ராக்ட் ஆகி அவனோட எய்ம்லேருந்து தள்ளப்படுறான் இல்லையா. ஸோ இதுதான் கர்மத்தோட பலனை துறக்கிறதோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல வர்றார். அதாவது கர்மத்தில் பலனை துறந்துட்டேன்னா பகவானை அடையிறது அப்படிங்கிற ஒரு அமைதி வந்து உனக்கு வரத்துக்கான சான்ஸு. ஆனால் பற்று வந்துருச்சுன்னா நேச்சுரலி ஒரு ஆசை வந்துடும். ஆசை வந்து ஒன்று என்ன பண்ணும், புஷ் பண்ணும். புஷ் பண்ணும்போது என்னாகும், அதோட விளைவுகள் அதாவது பயனில் உன்னோட மனசு போக ஆரம்பிக்கும். உன் மனசு பயனில் போக ஆரம்பித்த உடனே உன்னோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகும். எதிர்பார்ப்பு கிடைச்சா சந்தோஷமும், எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னா வருத்தமும் வரும். ஸோ எப்படி அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று கேஸ்கேட் ஆகிட்டே போயிடும். அதனால தான் பலனில் பற்று வச்சுட்டோன்னா நம்மளோட ஃபோக்கஸ்லேருந்து நம்ம தள்ளப்படுறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். 13வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அர்ஜுனா, மனசை வந்து தன்னோட வசப்படுத்திட்டு சாங்கிய யோகத்தை கடைப்பிடிக்கிற மனுஷன் வந்து தான் செய்யாமலும் செய்விக்காமலும் 9 வாயில்களுடைய உடலாகிய வீட்டில் எல்லா செயல்களையும் மனசால் துறந்து சத் சித் ஆனந்தமயமான பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஆனந்தமயமாக ஆழ்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சாங்கிய யோகிக்கு வந்து உடல்லையும் புலன்கள்லையும் அகங்காரமே இல்லை. ஸோ அது செயல்படுறப்போ அவன் கர்த்தாவே ஆறதில்லை. மமக்காரம் இல்லாததுனால அவன் அதை செய்விப்பனாகவும் மாறுறதில்லை. ஸோ சாங்கிய யோகிக்கு வந்து பார்த்தோன்னா அகங்காரம் கிடையாது, மமக்காரம் கிடையாது. அதனால் எந்த விதத்துலேயும் உடல், புலன்கள், மனம் இதோட செயல்களில் வந்து தன்னை கர்த்தான்னு இல்லை இயக்கம் பண்ணணும் நினச்சிக்கிறதே இல்லை அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வர கருத்து. சரி, இங்கே புலன்களுக்குரிய செயல்களை புலன்களின் துறந்துன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் ஒன்பது வாயில்கள் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாருங்க? ரெண்டு கண், ரெண்டு காது, ரெண்டு நாசித்வாரம், ஒரு வாய் அப்படின்னு ஏழு வாயில் மேலே, அப்புறம் பால்குறி பூட்டம் அப்படிங்கிறது ரெண்டும் கீழே. ஸோ புலன்களுக்குரிய இந்த பிண்ட சரீரத்து இந்த ஒம்பது வாயில்களை குறிப்பிட்டு சொல்கிறதுனால கர்மங்களை புலன்லேயே விட்டு விடுவது அப்படிங்கிறது தான் தாற்பயம். ஏன்னா புலன்கள் முதலிய எல்லாத்துக்கும் உடல் தான் ஆதாரம். அதனால் உடலில் விடுவது அப்படின்னு சொல்கிறதுல ரெண்டாவது கருத்து புதுசாக கருத்து ஒன்றும் இல்லை. இப்போது எட்டாவது ஒன்பதாவது ஸ்லோகத்தை சொன்னதே தான் இங்கும் சொல்கிறது. சொல் தான், அதாவது வார்த்தைகள் தான் மாறுபடுறது. அங்கு புலனோட செயல்கள், இங்கு புலன்களோட இடங்கள், அதை தான் கூறப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் மாறுபாடு எட்டாவது ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும். இப்போ பதினாலாவது ஸ்லோகத்தில் சொல்லார் பாருங்க, பகவான் மனுஷங்களோட கர்த்தா அப்படிங்கிற தன்மையை உண்டு பண்ணுறதில்லை, கர்மங்களையும் உண்டு பண்ணுறதில்லை, கர்மத்தோட பயனோட சேர்த்து வைக்கிறதையும் உண்டு பண்ணுவதில்லை, ஆனால் இயல்பு தான் செயல்படுறது அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போது ஆத்மாவுக்கு வந்து கர்த்தா, கர்மம், கர்மத்தின் பயன் அதோட உண்மையிலேயே சம்பந்தம் இல்லைன்னா பகவானும் இப்படி பண்ணலை என்ன, அதாவது நம்ம மேலே சுமத்தலை என்ன, இது எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து சத்வம், ரஜம், தமஸ் அப்படின்னு மூணு குணம் இருக்குது, அதே மாதிரி விருப்பு, வெறுப்பு அப்படின்னு ரெண்டு மனவிகாரங்கள் இருக்குது. ஸோ முன்னாடி செஞ்ச நல்ல விஷயமும் தீய விஷயமான கர்மங்கள் வந்து மனப்பதிவுகளாக சம்ஸ்காரங்களாக இதையெல்லாம் சேர்த்து உருவமான பிரகிருதி அப்படின்னா இயற்கை இல்லையா, எல்லாத்தையும் செய்கிறது. ஸோ இந்த இயற்கைக்கு வந்து ஜீவர்களோட ரொம்ப காலமாக தொடர்பு இருக்குது. அதனால் ஜீவர்கள் வந்து நானே கர்த்தா அப்படிங்கிற எண்ணம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன, அகங்காரத்தினால் மயக்கமடைஞ்சு நாமே அவனோட கர்த்தா செய்கின்றவன் அப்படின்னு நினச்சிக்கிறாமோ. இது வந்து மூணாவது அத்தியாயத்தில் 27வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியே கர்மத்தோட கர்ம பலனோடும் அவங்களுக்கு வந்து பிணைப்பு உண்டாயிடுறது. ஸோ அவங்க வந்து அவர்களோட பந்தத்தில் வந்து மாட்டின்றாங்க. உண்மையில் ஆத்மாவுக்கு இதோட ஒருவித சம்பந்தமோ இல்லை ஒருவித பற்றுமோ இல்லை, அதுதான் இயல்பு தான் இயக்குகிறது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இதோட அர்த்தமா. இப்போ பார்த்தோன்னா 15வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், எங்கும் நிறைந்த பகவான் யாரோட பாவ செயலையும் ஏற்கலை, ஏற்றுக்கலை, நல்ல செயலையும் ஏற்றுக்கலை, ஆனால் அஞ்ஞானத்தினால ஞானம் வந்து மூடப்பட்டிருக்கு. அதனால தான் அஞ்ஞானிகளான எல்லா மனுஷங்களும் மோகம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது எல்லா உலகமும் வந்து சகுணமான பகவானோட உருவம் தான். அதனால தான் தேவதைகளோட உருவத்தில் பகவான் வந்து எல்லா வேள்வியும் ஏற்றுக்கிறார். ஆனால் இந்த மாதிரி இருந்தால் கூட உண்மையாக பகவான் வந்து கர்மத்திலேருந்தும் கர்ம பலன்லேருந்தும் தொடர்பே இல்லாமல் தான் இருக்கார். இதை தெளிவாக சொல்கிறதுக்காக தான் பகவான் வந்து யாரோட புண்ணிய பாவத்தையும் ஏற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போது மெயின் கருத்து என்னென்னா, தேவர் மனுஷர் ஆகியோருடைய உருவமாக இருந்து எல்லா வேள்விகளையும் அனுபவித்த போதிலும் அவ்விதமே பக்தர்கள் மூலமாக அர்ப்பணிக்கப்படுகின்ற பொருள்கள், செயல்கள், செய்கைகள் முதலியவற்றை ஏற்றுக்கொண்ட போதிலும் உண்மையில் அவை அனைத்துக்கும் தொடர்பற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போது இன்னொன்று பார்ப்போமே, அஞ்ஞானத்தினால ஞானம் மூடப்பட்டிருக்குறா இல்லையா அப்படின்னா, உண்மையில் மனுஷனோ பகவானோ கர்மங்களோடும் அதோட பயன்களோடும் சம்மந்தப்படவே இல்லை. அப்படின்னா உலகத்தில் நான் இந்த கர்மத்தை செய்கிறேன், இது என்னோட வேலை, எனக்கு இது மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு மனுஷன் சொல்கிறாங்களே, அது எப்படி? அதை போக்குறதுக்காக தான் இந்த விளக்கத்தை சொல்கிறார். அதாவது பல காலமாக இருக்கின்ற அஞ்ஞானத்தினால எல்லா ஜீவன்களும் உண்மையான ஞானம் மூடப்பட்டிருக்கு. அதனால தான் அவங்க வந்து தங்களுடையதும் பகவானுடையதுமான சுரூபத்தையும் அதே மாதிரி கர்மங்களோட தத்துவத்தையும் அறியாத காரணத்தினால மேலும் தன்மேலும் பகவான் மேலும் கர்த்தா கர்ம பலன் அப்படிங்கிற தொடர்பை கற்பித்து மோகத்தில் ஆழ்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பகவான் வந்து தேவதை ரூபமாக யோக வேள்வி மூலமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ அங்கேயே சொல்லியிருக்கா, இது எடுத்துட்டாலும் ஆக்சுவலி அவர் எடுத்துக்கலை, அவர் வந்து நிர்குணமாக தான் இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம எல்லாருமே அது மாதிரி தான், மனுஷனாலும் அது மாதிரி தான். ஆனால் அந்த ஞானம் வந்து மூடப்பட்டிருக்கிற காரணத்தினால தான் நம்ம தான் கர்த்தா, நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம், இது எனக்கு என்னோடது என் சுற்றத்தார் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அந்த ஞானம் வந்து வெளிப்படும் போது, அஞ்ஞானம் விலகும் போது நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெள்ள தெளிவாக விளங்கும் அப்படிங்கிற. ஸோ இதோட 15 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. 16th ஸ்லோகத்திலேருந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே, தேங்க்யூ, பை பை. இப்போது 6th ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அர்ஜுனா, எங்கேயும் வீசக்கூடிய அந்த பெரும் காற்று இருக்குது பார்த்தியா, எப்படி ஆகாயத்தில் எப்பவுமே இருக்கோ அந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் என்னோட சங்கல்பத்தினால் உண்டாடுறதுனால என்ன இடத்துல தான் இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்கிற. அதாவது காற்றானது எப்படி எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கணும், அந்த மாதிரி தான் பிராணிகளும் நிறைய பிறவியில் இறந்து சுழன்று வருது. அது மாதிரி தான் எப்படி வாயு எங்கெல்லாமோ பரவி இருக்கோ அந்த மாதிரி தான் பிராணியோட வர்க்கமும் ரொம்ப விரிஞ்சி பறந்து பரவியிருக்கு. வாயு வந்து ஆகாசத்திலேயே உண்டாகி அதுலேயே நிலை பெற்று அதுலேயே லயமாகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் எப்போதும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணி எல்லா நிலையிலையும் எப்போதும் வாயுவுக்கு ஆதாரங்கிறது ஆகாயம்தான் அப்படிங்கிறத குறிப்பாக சொல்கிறார் இல்லையா. அப்படியே பார்த்தோன்னா ஆகாசம் மாதிரி தான் பகவானும் வந்து ஒரே சீரானவர், உருவமற்றவர், செயல் புரியாதவர், முடிவற்றவர், ஒட்டாதவர், விகாரமற்றவர். வாயுவை போல எல்லா சராசரங்களும் பகவானில் உண்டாகி நிலை பெற்று லயம் அடைகிறது அப்படிங்கிறது தான் கருத்து. வாயுவோட உற்பத்தி, நிலை, லயம் எல்லாமே வந்து ஆகாசத்திலேயே தான் நடக்கிறது. அது எந்த நிலையிலையும் ஆகாசத்தை விட்டு வேறு மாதிரி இருக்கிறது இல்லை, எப்போதுமே ஆகாசத்திலேயே நிலை பெற்றிருக்கிறது. ஆனால் ஆகாசத்திற்கு வாயுவுடன் கூட அதன் சஞ்சாரம் முதலான விகாரங்களில் சிறிது கூட சம்பந்தம் இல்லை. ஆகாயம் எப்போதுமே வாயுவுக்கு அப்பாற்பட்டதுங்கிற மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி தான் பிராணிகளோட உற்பத்தி, இருப்பு, அழிவு எல்லாம் வந்து பகவானோட சங்கல்பத்தோட ஆதாரத்தினால தான் நடக்கிறது. எல்லா பிராணி வர்க்கமும் எப்போதுமே பகவான்கிட்டயே நிலைப்படுறது. ஆனால் பகவான் வந்து அதுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டவர். அதனால் பகவானுக்கு எப்போதுமே எந்த விகாரமும் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இல்லையா. இப்போது 7th ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், குந்தியின் மைந்தனே அர்ஜுனா, எல்லா உயிரினமும் கல்பத்தோட முடிவில் என்னோட பிரகிருதி அடையிறது, அதாவது பிரகிருதியில் தன்மயமாயிடுறது. அதை கல்பத்தோட ஆரம்பத்தில் நான் திருப்பியும் தோன்ற மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், பிரம்மாவோட ஒரு பகல் வந்து கல்பம்னு சொல்லப்படுறது, அதே அளவு லென்த் இருக்கிறது தான் ஒரு இரவு. இந்த பகல் இரவு கணக்குப்படி பிரம்மாவோட 100 நிறைவு பெற்றதுன்னா இன்னைக்கு அவரோட ஆயுள் முடிகிறதோ அந்த கணக்கை குறிக்கிறது தான் கல்பக்ஷயம் அப்படிங்கிற பேர். அதாவது கல்பங்களின் முடிவு அப்படின்னு அர்த்தமா. இதைத்தான் மகாப்பிரளயம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் கல்பத்தோட முடிவில் பார்த்தோன்னா எல்லா உடலும், புலனும், மனசும், புத்தியும், போகப்பொருள்களும், உலகங்களும், பிராணிகளும் ஆகிய எல்லாமே பிரகிருதியில் ஒடுங்கிடுறது. அதாவது அதோட குணங்கள், சம்ஸ்காரங்களுடன் கூடிய காரண சரீரங்கள் உட்பட எல்லாமே மூல பிரகிருதியில் ஒடுங்கிடுறது.
இதைத்தான் எல்லா பிராணிகளும் பிரகிருதியை அடைகின்றன அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா அவ்யக்தம் அப்படின்னு வருது. அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா பிரகிருதியில் உருவம் இல்லாத நுண்ணிய சுரூபத்தை குறிக்கிறது, ஆனால் மூல பிரகிருதியை குறிக்கலாது. ஸோ இந்த அவ்யக்தத்தில் பார்த்தோம்னா எல்லா பிராணியும் சூட்சம சரீரத்தோடு ஒடுங்கிறது. இங்கே மூல பிரகிருதியில் காரண சரீரங்களோடையும் எல்லா பிராணியும் ஒடுங்கிறது. அதனால் அவ்யக்தம் வேறு, மூல பிரகிருதியில் ஒடுங்கிறதுங்கிறது வேறு. இதுதான் பிரளயத்துக்கும் மகா பிரளயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். எப்போ மூல பிரகிருதியில் எல்லாமே ஒடுங்கிறதோ அதுதான் பிரம்மாவோட முடிவு காலமும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் நம்ம. இப்போது இதில் பார்த்தோன்னா பிரகிருதிங்கிறது பகவானோட சக்தி அப்படின்னு முதல்ல நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ சக்தியும் சக்தி படைத்தவனும் வேறில்லை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. அதனால் பிரகிருதியில் ஒடுங்கிறதும் பகவான்கிட்ட ஒடுங்கிறதும் ஒன்று தான். இங்கே பிரகிருதியில் ஒடுங்கிறது அப்படின்னு சொன்னால் பிரகிருதி பகவானோடது, பகவான்கிட்ட நிலை பெற்றது. அதனால் பகவான் தான் எல்லாத்துக்கும் இறுதியில் ஒடுங்குவதற்கான லயஸ்தானம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தோன்னா கல்பம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது பிரம்மாவோட 100 ஆண்டு ஆயுள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் ஜீவர்களை வந்து தத்தம் வினைப்பயன்களை அனுபவிக்க வைப்பதற்காகவே ஜெகத்தை விரிவுபடுத்த பகவான் விரும்புகிறார். அந்த காலம்தான் கல்பாதி மகாசர்க்கம் என்ற பெரிய படைப்பின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சமயத்தில் எல்லா பிராணிகளையும் படைக்கிறதுக்காக தன்னோட சங்கத்தினால ஹிரண்ய கர்ப்பனாகிய பிரம்மாவையும் அவரோட லோகத்தையும் சேர்த்து படைக்கிறார். இதுதான் பகவான் வந்து எல்லாத்தையும் படைக்கிறார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இப்போது நம்ம 8வது ஸ்லோகத்தில் பாருங்களேன், கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா இயல்போட ஆற்றல்னால் தன்னோட வசத்தை இழந்த இந்த அனைத்து உயிர் தொகுதிகளையும் திரும்ப திரும்ப என்னோட பிரகிருதியை ஏற்றுண்டு அவங்கவங்களோட வினைக்கு ஏற்றவாறு படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு பிராணிக்கும் அதோட வேறு வேறு குணங்கள், கர்ம வினைகள், இதனால் உண்டாடுற சுவாவம் தான் அதோட பிரகிருதியாகும். ஸோ பகவானோட பிரகிருதி சமஷ்டி பிரகிருதியாகும், ஜீவனோட பிரகிருதி அதோட தனிப்பட்ட வஷ்டி பிரகிருதியாகும். ஸோ சமஷ்டி பிரகிருதியோட ஒரு அம்சம் வஷ்டி பிரகிருதி அப்படின்னு சொல்லுவான். அந்த வஷ்டி பிரகிருதி பந்தத்துக்கு கட்டுப்படுவதுதான் தன் வசம் இழப்பது ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பகவானை சரணடைஞ்சு மனுஷன் தன்னை கட்டியுள்ள பிரகிருதியை தடையிலேருந்து துண்டிச்சு கொள்ள முடியும், அதுக்கு வசப்படணுங்கிற அவசியம் கிடையாது. பிரகிருதிக்கு அப்பால் பகவானை நெருங்கி பகவானை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகத்தில். அதே மாதிரி தான் சொல்கிறார், ஜீவர்கள் வந்து எனது பிரகிருதிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால நான் வந்து அதை திரும்ப திரும்ப இதே மாதிரி ஒவ்வொரு கல்பத்தோட ஆரம்பத்திலையும் அதோட வெவ்வேறு குணநலன்கள், கர்ம வினைகள், அதுக்கு ஏற்ற மாதிரி பலவித பிறவிகளை எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் பகவானோட நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது பந்தம் அப்படிங்கிறது எவ்வளோ டீப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கதை ஒன்று இருக்குது. அது என்னென்னா அன்அசைலபிள் ஃபெய்த்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு அன்அசைலபிள் ஃபெய்த்து வந்து வச்சுருந்தது வந்து திரௌபதி. ஸோ அது எவ்வளோ டீப்பானது, அந்த மாதிரி அன்அசைலபிள் ஃபெய்த் வச்சுருக்கிறவாளுக்கு பகவான் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கதை. ஸோ ஐ எம் ஹாப்பி டு ஷேர் இட் ஹியர். அது இது வந்து மகாபாரத போர்லாம் நடந்துட்டுருக்கிற சமயத்தில், இந்த பகவத்கீதைக்கெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் துரியோதனன் வந்து பீஷ்மரை ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிடுவான், நீங்கள் வந்து எங்கள் கூடியே இருந்துட்டு எங்களுக்கு துரோகம் தான் செய்கிறேன், நீங்கள் எனக்கு நல்லது செய்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, நல்லது செய்யணும்னா எனக்கு வந்து பாண்டவர்களோட அழிவு மட்டும்தான் என்னோட நல்லது, அதை நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே பீஷ்மரும் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவார், ஏன்னா இது இப்படி நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது வேறு வழி இல்லை, நம்ம வந்து நாளைக்கு வந்து பாண்டவர்களோட வழி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டுருவார். கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடும், தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்லுவார் திரௌபதிக்கு, நாளைக்கு போர் வந்து ரொம்ப உக்ரகமாக இருக்க போகிறது, அதில் வந்து பண்டை பாண்டவர்கள் எப்படி இருக்க போகிறாங்கன்ற நிலைமை எனக்கு தெரியாது அப்படின்றார். உடனே திரௌபதி பதறி போய், கிருஷ்ணா மாதவா நீ வந்து கை விட்டுட்டேன்னா, இல்லை 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 கைவிட்டேன்னா சொல்லலை, நாளைக்கு நடக்க போகிற விஷயத்துக்கு கண்ட்ரோல் வந்து என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னாராம். உடனே திரௌபதி கேட்பா, அப்படின்னா என்ன ஒன்ட்டியே கண்ட்ரோல் இல்லைன்னா வேறு யார்க்கு இந்த உலகத்தில் கண்ட்ரோல் இருக்க முடியும், என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற. உடனே கிருஷ்ணர் சொல்வார், ஆனால் ஓன்ட்ட கண்ட்ரோல் இருக்குது, நீ நினச்சா நிறைய விஷயங்களை மாற்ற முடியும். உடனே என்ன கிருஷ்ணா சொல்கிற, இதனால் நம்பவே முடியலையே, ஓன்ட்ட கண்ட்ரோல் இல்லைங்கிற, ஆனால் நான் நினச்சா மாற்ற முடியுங்கிற, இதை கொஞ்சம் எனக்கு வந்து விளக்கமாக சொல்லு. சரி விளக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை, நான் சொல்கிறத கேளு. இப்போ நானும் நீயும் நேராக பீஷ்மரோட டென்ட்டுக்கு போகிறோம், நான் சொல்கிற மாதிரினா நீ செய்கிற, எதுவுமே கேள்வி கேட்காத சொல்கிறத அப்படியே செய், அப்போ தான் நம்ம நினச்சது நடக்கும். கிருஷ்ணா நீ என்ன சொன்னாலும் ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் அதை செஞ்சுருவேன் நான், அதனால் அதை பற்றி உனக்கு சந்தேகமே வேண்டாம், நீ என்ன சொல்கிறீ அதை நான் செய்யணும் அப்படின்ட்டு. உடனே ரெண்டு பேரும் கிருஷ்ணரோட சாரி பீஷ்மரோட டென்ட்டுக்கு நடந்து போயின்னு இருப்பான். நடந்து போயின்னு இருக்கும்போது ரொம்ப நடுவில் யுத்தபூமியை கிராஸ் பண்ணி போகும்போது கொஞ்சம் ஓலம்லாம் கேட்கும், அந்த கை வெட்டுப்பட்டவா கால் வெட்டுப்பட்டவாலாம் ரொம்ப அப்படியே அமைத்தின்னு இருப்பான். ஸோ அதுக்கு நடுவில் திரௌபதி நடந்து வரும்போது அவளோட அந்த காலணி அந்த செருப்போட சத்தம் கேட்கும், கேட்டுகிட்டே இருக்கும். உடனே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், திரௌபதி அவனோட செருப்பு சத்தம் போடுறது, இப்போ நம்ம பண்ணுற காரியத்துக்கு சைலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, உன் செருப்பை கட்டிட்டு அப்படிங்க. சரின்ட்டு திரௌபதி செருப்பு கட்டிடுவான், கட்டிட்டு பீஷ்மர் டென்ட்டை நோக்கி போவான். பீஷ்மர் டென்ட்டு கிட்டே வந்தவுடனே கிருஷ்ணர் சொல்வார், நீ வந்து இப்போ நேராக உள்ளே போ, உள்ளே போனால் அவரை வந்து மூஞ்சி பார்க்காத, நேராக தலையை குனிஞ்சிருந்து அவர் காலை பிடிச்சிக்கும், காலை பிடிச்ச உடனே அவர் ஜென்ரலாக தீர்க்க சுமங்கலி பவா ஏந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார், அதுதான் நம்மளுக்கு வேணும் போ அப்படின்ற. உடனே திரௌபதி அதே மாதிரி பண்ணுவாளாம், போயிட்டு நேராக கிருஷ்ணனோட காலை பிடிச்ச உடனே பொம்பளை வந்து கால் பிடிக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தீர்க்க சுமங்கலி பவா ஏந்துருமா அப்படின்பா, ஏந்த உடனே திரௌபதி நிற்பாங்க. உடனே அவருக்கு தோணும், ஆஹா திரௌபதிக்கு சொல்லிட்டோமே தீர்க்க சுமங்கலி பவான்ட்டு அப்படின்ட்டு, பார்த்தா பின்னாடி கிருஷ்ணர் வருவார், பீஷ்மருக்கு தெரிஞ்சிடும், ஆஹா இது கிருஷ்ணரோட வேலை தான் அப்படின்ட்டு. சரிம்மா எப்போவுமே நான் சொன்னது சொன்னது தான், தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லிவிடுவேன். அப்போ பார்த்தா கிருஷ்ணர் வந்து திரௌபதியோட செருப்பை கையில் எடுத்துன்றதா ஒரு கதை இருக்குது. உடனே திரௌபதி பதறி போய் கேட்பாளாம், கிருஷ்ணா இது வந்து நீ பண்ணுறது கொஞ்சமாவது சரியா, பறந்தாமா நீ வந்து இதை எடுத்துன்னு வந்துட்டுருக்கியே அப்படின்ட்டு. அதுக்கு தான் அவர் சொல்லுவாராம், நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சு தானே என் கூட வந்த, அப்போது உன்னோட விஷயங்களை காக்கிறதுங்கிறது என்னோட பொறுப்பு தானே, அந்த பொறுப்போட பேசிஸில் தான் நான் அதை எடுத்துன்னு வந்தேன். கிருஷ்ணா நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமோ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இன்னும் ஒன்றை வேற என்னோட செருப்பை தூக்கி வச்சு பாவம் பண்ணுறேனே அப்படின்னாலாம் திரௌபதி சொன்னானா, இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லை, ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நான் சொன்னதை நீ செய்கிற பட்சத்தில் அதுக்கான விளைவுகள் அத்தனையும் உன் கூட இருந்து பார்க்க வேண்டியதும் செய்ய வேண்டியதும் என்னோடய பொறுப்பாருது, அதனால் நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னு போகிறோம். ஸோ இதுக்கு மெயினாக இருக்குன்னா இதுக்காக அந்த ப்ரீடெக்ஸ்ட் எப்படி கொடுத்துருப்பா அந்த கதைக்கு நான் படித்தப்போனா, நம்மளோட டீப் ஃபெய்த் இன் பகவான் அது வந்து அன்அசைலபிளாக இருக்கும்போது பகவான் வந்து நம்ம கூட வர்றது மட்டும் இல்லை, நம்ம செய்ய வேண்டிய வேலையை பகவானே நம்மளுக்காகவே செய்வார் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நான் உணர்ந்தேன். ஸோ அதை வந்து உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுல ஐம் ரியலி ஹாப்பி. இப்போது இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அர்ஜுனா, இந்த கர்மங்களில் பற்று இல்லாமல் ஒதுங்கியவனை போல இருக்கக்கூடிய பரமாத்மாவான என்ன, நான் பண்ணுற இந்த செயல்கள் எதுவுமே பந்தப்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா, எல்லா உலகத்தையும் படைத்தல் காத்தல் அழித்தல், அதுக்காக பகவான் எப்படியெல்லாம் இயக்கிறாரோ அதை சுருக்கமாக முன் சோகத்தில் சொன்னார் இல்லையா. இங்கே அந்த கர்மங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இந்த படைத்தல் காத்தல் அழித்தல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கர்மங்கள்லையோ இல்லை அதோடய செயல்கள்லையோ அதோடய பலன்லையோ எந்த விதமான ஈடுபாடும் பகவானுக்கு கிடையாது. தலைமை மட்டும் தாங்கி பிராணிகளோட குணங்களுக்கும் கர்மங்களுக்கும் ஏற்ற மாதிரி உற்பத்தி முதலிய செயல்களை செய்யறதுக்கு பிரகிருதியை ஏவி தனியாக தாம் கர்த்தா அல்லர், தமக்கு பாரபட்சம் கிடையாது பட்சபாதம் கிடையாது அப்படிங்கிற ஒட்டுதல் இல்லாமல் ஒதுங்கி வரப்போல இருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். ஸோ எந்த கர்மத்திலையும் அதோட பலன்லையும் பற்று இல்லாமல் நான் கர்த்தா அப்படிங்கிற பாவனை இல்லாமல் பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த கர்மங்கள் அவரை கட்டுப்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இதோட சட்டில் மெசேஜ் என்ன, மற்றவங்களுக்கும் பிறப்பு இறப்பு மகிழ்ச்சி துயரம் சுகம் துக்கம் இந்த மாதிரி கர்மவினை பயன்லேருந்து பயன்லேருந்து இருக்கக்கூடிய அந்த கட்டுலேருந்து விடுபடுறதுக்கு இதுதான் உபாயம். யார் இதை தத்துவரீதியாக உணர்ந்து நான் கர்த்தா அப்படிங்கிற அபிமானம் இல்லாமல் பயனில் கருத்து இல்லாமல் கடமையை செய்கிறானோ அவன் வந்து சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கர்மபந்தத்திலேருந்து விடுபட்டுறான் அப்படின்னு சொல்ல வர்றார். இப்போது 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், குந்தியின் மைந்தனே அர்ஜுனா, தலைவராக இருக்கக்கூடிய என்னோட கண்காணிப்பில் பிரகிருதி வந்து அசையிறது அசையாதது இதோட கூடிய எல்லா உலகத்தையும் தோற்றுவிக்கிறது. இந்த காரணத்தினால இந்த சம்சார சக்கரம் சுழன்றுண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போது குடியானவன் எப்படி தான் தலைவனாக இருந்துட்டு பூமியில் விதைகள்லாம் ஊன்றச் செய்து பூமிக்கும் உதைக்கும் உறவு உண்டாக்குறான், அப்புறம் அந்த விதையோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான செடிங்க முளைக்கிறது, அது மாதிரி தான் பகவான் வந்து தன்னோட சேதன வர்க்கம் அப்படிங்கிற விதையை பிரகிருதி அப்படிங்கிற பூமியோட சம்பந்தப்படுத்துகிறார். இந்த மாதிரி ஜடமோ சேதனமோ சேர்ந்ததுக்கப்புறம் இந்த பிரகிருதி வந்து சமஸ்த சராசரங்களையும் அதோட கர்ம விலங்களுக்கு ஏற்ப மாதிரி வேறு வேறு பிறவிகளை பிறக்க செய்கிறது. இந்த எடுத்துக்காட்டு வந்து விஷயத்தை விளக்கிறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பகவான் விஷயத்தில் சரியாக பொருந்தாது. ஏன்னா குடியானவன் வந்து முதல்ல சிற்றறிவை படைத்தவன், அதை நம்ம ஒத்துக்கணும். கொஞ்சம் தான் சக்தி பெற்றவன், அதுவும் ஃபேக்ட் தான் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கிறவன், தன்னோட சக்தியை கொடுத்து பூமியில் ஒன்றும் உண்டு பண்ண முடியாது. அந்த விதை போடணும், விதைங்கிறது அவனோட சக்தியில் உண்டானது இல்லை இல்லையா. ஸோ தன்னோட சக்தியால் ஒன்றும் உண்டு பண்ண முடியாது. ஆனால் பகவான் வந்து எல்லாம் தெரிஞ்சவர், சர்வவல்லமை படைத்தவர், எங்கும் நிறைந்தவர், அவரோட சக்தியும் இருப்பையும் உணர்வையும் பெற்று தான் பிரகிருதி வந்து இந்த அகில உலகையும் படிக்கிறது. ஸோ அது குடியானவர்னு நம்ம சொல்ல வந்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இல்லையா. அகைன் இங்கே பார்த்தோன்னா நான் படைக்கிறேன்னு வருது இல்லையா. ஓ, பகவான் வந்து நான் படைக்கிறேன்னு சொல்கிற எல்லா இடத்துலையும் பகவான் வந்து தான் தன்னோட சக்தியான பிரகிருதி மூலம் படைக்கிறார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதை பிரகிருதி வந்து பகவானோட ஆர்டரை ஏற்றுண்டு இதெல்லாம் படைக்கிறது அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாத்தையும் அவரோட தலைமையில் தான் அது நடக்கிறது அப்படின்னு நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் இல்லையா. ஏன்னா பகவானோட உதவி இல்லாமல் ஜடப்பிரகிருதி ஒன்றுமே பண்ண முடியாது. இதனால தான் அவர் சொல்கிறார், நான் என் பிரகிருதியை ஏறிட்டு கொண்டு ஜகத்தை படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்னோட தலைமையில் தான் பிரகிருதி உலகை படைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே மீனிங்கை தான் கன்வே பண்ணுறது. அப்புறம் இந்த 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த இடத்துல தான் 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 சாக்ஷாத் பகவான்கிறத கிளியராக எம்பசைஸும் பண்ணுறார். அர்ஜுனா, என்னோட இந்த மேலான இயல்பை தெரிஞ்சிக்காத அறிவிலிகள் வந்து மனுஷனோட உடலை தாங்கி கொண்டிருந்தா கூட உயிரினங்கள் எல்லாத்துக்கும் தலைவனான என்ன அற்பமாக நினைக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க. ஸோ என்னோட யோகமாயினால் உலகம் அனைத்தையும் காப்பதற்காக மனுஷ உருவை வச்சுட்டு நிலவக்கூடிய பரமேஸ்வரனான நான் என்னை வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்து மூலமாக தான் தான் சாட்சாத் பரமேஸ்வர சுரூபம் அப்படிங்கிறத அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அதாவது எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் எங்கும் நிறைஞ்சவராகவும் சர்வ வல்லமாக படைச்சவராகவும் எல்லாத்தையும் அழித்து திருப்பி உற்பத்தி செய்கிறவராகவும் உள்ள பரமாத்மா தான் எல்லா ஜீவருக்கும் அருள் பாலிக்கிறதுக்காக எல்லாருக்கும் தாமே பஞ்சம் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தி பக்தர்களை கரையேற்றி அப்படிங்கிற லீலைகளெல்லாம் புரியறதுக்காக தன்னோட யோகமாயினால் மனுஷ உருவில் அவதரித்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காதவங்களை தான் அறிவிலிகள் அப்படின்னு சொல்ல வராருங்க. இப்போது 12வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, வீணான ஆசையுடையவங்க, பயனற்ற செயல்களை செய்கிறவங்க, வீணான அறிவு உடையவர்கள், அதாவது தத்துவ ஞானம் இல்லாத அறிவை வந்து வீணான அறிவு அப்படின்னு சொல்கிறார், உறுதியற்ற மனமுடைய அறிவிலிகள் வந்து அரக்கத்தன்மையும் அசுரத்தன்மையும் மோகத்துக்கு வசப்பட்டு துன்புறுவது அப்படிங்கிற இயல்பை மட்டுமே சார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றார். இந்த இடத்துல சொல்லும்போது பீஷ்மருக்கும் துரியோதனனுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன். அதாவது பீஷ்மர் சொல்கிறாராம் துரியோதனன்ட்ட, தேவர்களுக்கும் பிரம்மதேவருக்கும் நடைய நடந்த ஒரு கான்வர்சேஷன், ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி நடந்த ஒரு கான்வர்சேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோ துரியோதனா. அது என்னென்னா, பிரம்மா வந்து தேவர்கள் எல்லாரையும் இந்த மாதிரி எச்சரிக்கிறார், என்ன தெரிஞ்சுக்கோங்க தேவர்களே, பகவான் வாசுதேவன் வந்து எல்லா உலகத்தையும் ஆள்றவர், பெரிய இறைவன், உங்கள் எல்லாரோட வழிபாட்டுக்கும் உரியவர், உயர்ந்த வீரியமுள்ள அந்த சங்கு சக்கரதாரியான வாசுதேவனை மனுஷனாக நினச்சி எந்த காலத்துலேயும் அவமதிக்கக்கூடாது. அதுதான் அவர்தான் ரொம்ப மறைச்சி போற்றப்படக்கூடிய ஒருத்தர். பரமபதம் பரபிரம்மம் அப்படிங்கிற பேருக்கும் புகழுக்கும் உரியவர் அவர்தான். ஸோ அவர் வந்து அவ்யக்தர், அதாவது அழிவில்லாத வெளியிலே தெரியாத நித்திய புருஷர், சனாதனர், பரம தேஜஸ் உடையவர், ஆனந்தமானவர், சத்தியமே உருவானவர், இந்திரன், மனிதர் யாராயிருந்தாலும் எல்லையற்ற பராக்கிரமமுடைய பிரபு வாசுதேவனை மனுஷனாக மதித்து அவமரியாதை செய்யக்கூடாது. மூடர்கள் வந்து அந்த ரிஷிகேசனை மனிதன் என்றால் அவர்கள் மனித பதர்களே ஆவார்கள். ஸோ யார் வந்து இந்த மகாத்மாவான யோகேஸ்வரனை மனுஷ உருவில் வந்தவரை போல இழிவு செய்கிறாங்களோ, சராசரங்களுக்கெல்லாம் ஆத்மாவான ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மருவ அடையாளமாக கொண்டவரை உயர்ந்த தேஜஸ் உடைய ஸ்ரீ பத்மநாப பகவானை அடையாளம் கண்டு கொள்ளலையோ, அவங்களெல்லாம் தாமச இயல்புடையோர். ஸோ இதுதான் பிரம்மதேவருக்கும் மற்ற தேவர்களுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷனும். ஸோ இது வந்து வாசுதேவ கிருஷ்ணரோட புகழை எந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக வெளிப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதை வந்து பீஷ்மர் வந்து துரியோதனனுக்கு சொல்லியும் கூட துரியோதனால் அவர் உணர்ந்து கொள்ள முடியலை. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு சேடஸ்ட் பார்ட். இப்போது வீணான செயல் செய்கிறவங்கன்னா யார்? யார் வந்து யாகங்கள், தானம், தவம் இதெல்லாம் வேஸ்ட்டு, அதாவது சாஸ்திரத்தில் கூறப்பட்ட பலன்களை வந்து தரது கிடையாது, அது எல்லாமே வீணான செயல்தான் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமலும் பகவான்கிட்டையும் சாஸ்திரங்கள்லேயும் நம்பிக்கை இல்லாமல் உலகியல் விஷயங்களில் மட்டுமே பற்று கொண்ட பாமர மக்கள் வந்து வீணான செயல்களை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி யாரோட மனசு வந்து வெளியுலக விஷயத்தில் நாட்டமுடையதாகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருளில் ஈடுபாடு கொண்டதாகவும் உறுதி இல்லாமல் இருக்கோ அவங்க வந்து அசுர சுபாவம் உள்ளவர்களாக கருதப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட மனசு வந்து ஒவ்வொரு கணமும் பலவிதமான கற்பனையில் பறந்துட்டே இருக்குமா. இது வந்து இவங்களே வந்து நிலையற்ற மனமுடைய அறிவிலிகள் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாருங்க. அதே மாதிரி தான் இந்த ராட்சஸர்களை மாதிரி சம்பந்தமே இல்லாமல் பகையை வளர்த்துண்டு மற்றவாளுக்கு துன்பம் கொடுத்து அவளை கஷ்டப்படுத்தி காமத்துலேயும் பேராசிலையும் தன்னோட நலனுக்காக மற்றவங்களுக்கு துன்பம் செஞ்சு மற்றவங்களோட பொருள்கள்லாம் பறிச்சுக்கிறது இது எல்லாமே வந்து ஆசூரி பிரகிருதி அப்படின்னு சொல்கிறான். அஜாக்கிரதை மோகம் இது காரணமாக ஏதாவது ஒரு பிராணிக்கு துன்பம் அளிக்கிறது மோகினி பிரகிருதி அப்படின்னு சொல்கிறான். இப்படிப்பட்ட தீய சுவாவத்தை விடுறதுக்கான முயற்சி செய்யாமல் அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சி அதையே தொடர்ந்து செஞ்சு அதையே சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து பகவானை வந்து பகவானோ பகவானோட பிரகிருதியையோ அவரோட பிரபாவத்தையோ புரிஞ்சிக்காத மனுஷன்தான் இப்படி செய்வான். ஸோ பகவானை புரிஞ்சிட்டவன் இந்த விதமான எண்ணங்கள் எதுவுமே அவனுக்குள்ளே வரவிட மாட்டான் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். இப்போ 13வது ஸ்லோகத்தில் சொல்றார் பாருங்களேன், ஆனால் அர்ஜுனா தெய்வீக இயல்பை வச்சுருக்கிற பெரியவங்க எல்லாருமே என்ன எல்லா உயிரினங்களோட என்றும் உள்ள நிலைத்த காரணம் அப்படின்னும் அழிவற்றவன் அப்படின்னும் தெரிஞ்சுட்டு வேறு எதிலையும் அலைப்பாயாத மனசோட இடைவிடாது என்னையே வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது யாரோட உள்ளம் பறந்து விரிஞ்சு கிருஷ்ணரே மகாத்மா அப்படின்னு பகவானை அடையிறதே தன்னோட உயர்ந்த லட்சியம் அப்படின்னும் நினச்சிட்டு எப்போதுமே பகவான்கிட்டயே ஈடுபட்டிருக்கிறவங்க அதாவது நிஷ்காமமாக பற்று இல்லாமல் அனன்ய பக்தி செய்பவர்கள் அதாவது எந்த பலனையும் எதிர்பார்க்காம பக்தி செய்கிறது பகவத் பக்தியிலேயே இருக்கிறவங்க இவங்கள்லாம் வந்து பகவானை அடைய தகுதி பெற்றவர்கள். இவர்களை தான் மகாத்மானஹா அப்படிங்கிற பேரால் ரெஃபர் பண்ணுறார். அதாவது இந்த மகாத்மாக்கள் எல்லாம் சகுண பரமாத்மாட்டிருந்து தான் உடல் புலன் மனசு புத்தி போகப்பொருள்கள் எல்லா உலகம் எல்லா சராசர பிராணி இதெல்லாம் உற்பத்தி ஆகுது, அப்புறம் அவராலேயே காக்கப்படுறது, அப்புறம் அவர்கிட்டயே ஒடுக்கமாறுது அப்படிங்கிற தத்துவத்தை நன்னா அறிஞ்சு கொள்றதுக்கு பேர் தான் பகவான் உயிரினங்கள் அனைத்திற்கும் பிறப்பிடம் அப்படின்னு அறியறதாகும். ஸோ அந்த பகவான் வந்து பிறப்பற்றவர் அழிவற்றவர் உலகத்துக்கு அருள் புரியறதுக்கு தான் தன்னோட லீலையா மனுஷர் அப்படிங்கிற வேறு வேறு வடிவங்களை எடுத்து வெளிப்படுத்தி மறைகிறார். அதைத்தான் அக்ஷரம்னும் அழிவற்ற பரபிரம்ம பரமாத்மா அப்படின்னு சொல்கிறான். எல்லா பிராணியும் அழிஞ்சதுக்கு அப்புறம் கூட பகவான் அழிவது இல்லை. இது வந்து 8வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்துலையும் சொல்லியிருக்கார். இந்த உண்மையை அறியறது தான் அவரை அவ்யயம் அதாவது அழிவற்றவர் அப்படின்னு அறிஞ்சுக்கிறதாகும். அதே மாதிரி தான் யாரோட மனசு வந்து பகவானை தவிர வேறு எந்த பொருள்லையும் இன்பம் காண்றதுலையோ ஒரு கணம் கூட பகவானோட நினைவு அகல்வது யாரால் வந்து பொறுத்து கொள்ள முடியாதோ இந்த மாதிரி அனன்ய பிரேமையுடைய பக்தர்களை வந்து அனன்யம நசகா அப்படிங்கிற பேரால் குறிப்பிடுறான். இப்போ 14வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். அர்ஜுனா உறுதியான நிச்சயம் கொண்ட பக்தர்கள் வந்து இடைவிடாது என்னோட நாமங்களையும் குணங்களையும் கீர்த்தனை செஞ்சுட்டும் என்னை பெரும் முயற்சியில் ஈடுபாடு கொண்டும் என்னை திரும்ப திரும்ப வணங்கிட்டும் எப்போதுமே என்னோட தியானத்திலேயே நிலச்சிருந்தோம் வேறு எதுலேயுமே நாட்டமில்லாத அன்புடனும் என்னையே வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது பார்த்தோன்னா கதை சொல்கிறது விளக்கம் தர்றது இது மூலமாக பக்தர்களோட முன்னிலையில் பகவானோட கல்யாண குணங்கள் பிரபாவங்கள், மகிமை, மகிமை, சரிதம் இதெல்லாத்தையும் வர்ணிக்கிறது. தனியாகவோ மற்றவர்களோட சேர்ந்தோ பகவான் வந்து எதிர்க்கியே இருக்கிறதா நினச்சிட்டு ஸ்ரீராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, ஹரிநாராயணா, வாசுதேவா, கேசவா, மாதவா, சிவா அப்படின்லாம் புண்ணிய நாமங்களை ஜெபிச்சு இல்லைன்னா உரத்த குரலில் பாடுறது, பகவானோட குணங்கள், பிரபாவங்கள், சரிதம் இது எல்லாத்தையும் நம்பிக்கையோடையும் பிரேமையோடையும் மெதுவாகவும் உரத்த குரலிலோ நின்றுண்டோ இல்லை உக்காந்துண்டோ வாத்தியங்கள் மூலமாகவோ இல்லை நர்தனம் மூலமாகவோ இல்லை இது எல்லாமே சேர்ந்தோ இல்லை இது எதுவுமே இல்லாமலோ பாடுறது, தெய்வீக ஸ்தோத்திரங்கள் மூலமாக துதிப்பாடல்கள் மூலமாக பகவானை புகழ்ந்து பாடி பிரார்த்தனை புரியுறது, இப்படி பகவானோட குணங்களை போற்றி பாடுறதோட தொடர்பு உள்ள எல்லா செயல்களுக்கும் பேர் கீர்த்தியந்தகா அப்படின்னு சொல்கிறான். ஸோ பகவானை பூஜிக்கிறது எல்லாரையும் பகவத் ஸ்வரூபமாகவே பார்க்கறது, அவளுக்கு அவங்களுக்கு சேவை பண்ணுறது, பகவானோட பக்தர்கள் மூலமாக பகவானோட குணங்கள், பிரபாவங்கள், சரித்திரங்கள் இதை கேட்கறது, அப்புறம் பக்திக்கு இன்னும் எத்தனை அங்கங்கள் இருக்கோ அதை நம்மளால் விளக்கப்பட முடியாமல் இருக்கோ அது எல்லாத்தையும் உற்சாகத்தோடையும் தீவிரமாக முயற்சியோடையும் ஈடுபடுறதுக்கு யதந்தஹா அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரியே தான் பகவானோட கோயிலுக்கு போகிறது, ஸ்ரத்தையோட பயபக்தியோட பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு முன்னால் நம்மளோட உடம்பு முழுக்க மண்ணில் படுற மாதிரி, அதான் நிலத்தில் படுற மாதிரி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறது, தன்னோட வீட்டிலேயே பகவானோட திருவுருவம் படம், அப்புறம் பகவானோட பேர், பகவானோட திருவடிகள், அதோட தத்துவம், ரகசியம், பிரேமை, பிரபாவம் இதெல்லாம் விளக்கக்கூடிய புஸ்தகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பகவானோட ஸ்வரூபம் அப்படின்னு மதித்து எல்லாரோட உள்ளத்துலேயும் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தினால எல்லா பிராணிகள் கூட வினயத்தோடையும் பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் நான் தழுத்தழுக்க மனம், சொல், உடம்பு இதனால் வணங்கிறது வந்து பகவானை நமஸ்காரம் செய்யறது அப்படிங்கிறது ஆறுது. அதே மாதிரி நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, உட்காந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, மூச்சுட்டிருந்தாலும் சரி, அது இல்லாமல் வேறு என்ன செயல் செய்தாலும் சரி, அதோட இடையிடையேவும் தனிமையாக உட்காந்து தியானம் செய்யும்போதும் எப்போதுமே இடைவிடாது பகவானை சிந்தித்திருப்பவங்களுக்கு பேர் நித்திய யுக்தாகா அப்படின்னு சொல்கிறார். அதாவது பக்திக்கு இங்கே சூப்பர் டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். ஸ்ரத்தையோட வேற ஒன்றுத்துலேயும் நாட்டம் இல்லாத அன்பு பக்தியாகும் அப்படிங்கிற. ஸோ கான்சன்ட்ரேஷன் அண்ட் ரொம்ப ஸ்ரத்தை இது ரெண்டு தான் பக்திக்கு கீ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போது 15வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, வேறு சில ஞான யோகிங்க வந்து நிர்குணமான உருவம் இல்லாத பிரம்மமான எண்ணம் ஞான யஜ்யத்தினால தான் வேறு எண்ணமே இல்லாமல் ஒன்றிய பாவத்தோடு வழிபட்டு கொண்டிருக்காங்க. வேறு சிலர் என்ன பண்ணுறாங்க, பல தோற்றங்களில் இருக்கக்கூடிய விராட் ஸ்வரூபம் கொண்ட பரமேஸ்வரனான எண்ணம் தன்னோட வேற எண்ணியும் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது பார்த்தோன்னா 3வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்தில் ஞான யோகம்னு சொல்லப்பட்டது, அதை தான் இங்கே வந்து ஞான யஜ்யம் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறான். அதை அனுசரித்து உடல், புலன்கள், மனம் இதன் மூலமாக ஆக்கப்பெறும் எல்லா செயல்களும் மாயாமயமான குணங்கள், குணங்களில் இயங்குகின்றன அப்படின்னு புரிஞ்சுட்டு தான் கர்த்தா அப்படிங்கிற அபிமானம் இல்லாமல் இருக்கிறது, காணப்படுவன எல்லாம் காணல் நீர் போலவும் கனவுலகு போலவும் அநித்தியமானவை வெறும் தோற்றங்கள் தான் அப்படின்னு உணர்வது, சத்சித் ஆனந்தமயமான நிர்குணமான உருவமற்ற பரபிரம்ம பரமாத்மா ஒன்ன தவிர வேறு ஒன்றும் இருக்கவே இருக்காது அப்படின்னும் இடைவிடாது அந்த பரபிரம்மத்தை பற்றி கேட்டுண்டும் நினச்சிருந்தும் மனசில் ஆழ பதிய வச்சும் அந்த சச்சித் ஆனந்தமயமான பிரம்மத்தில் வேற்றுமை பாவமின்றி நிலைத்து நிற்கின்ற பயிற்சி செய்து கொண்டே இருப்பது. இதுதான் ஞான யஜ்ஞத்து மூலமாக பூஜை செஞ்சு நிர்குண பிரம்மத்தை உபாசனை செய்வது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். இப்போ இதே ஸ்லோகத்திலேயே என்ன சொல்றார், வேறு சிலர் பல தோற்றங்களில் இருக்கக்கூடிய விராட் சுரூபம் கொண்ட பரமேஸ்வரனா என்ன தன்னிலும் வேறாக நினைச்சு வழிபடுறாங்கன்னு சொல்றாரு இல்லையா. அது என்ன, இப்போ ஞான யோகத்தோட ஞான யஜ்யத்தோட விளக்கத்தை நீ சொல்லிட்டு ஞான யஜ்யத்து மூலம் பூஜை செஞ்சு உபாசிப்பவர்கள் ஒரு பக்கம், இன்னொருத்தர் வேற டைப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் வேறு சிலர் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணியிருக்கார் பகவான். இப்போது அந்த வேறு சிலருக்கு என்ன இலக்கணம், அகில உலகமும் பகவான்கிட்டேந்தே உண்டானதுன்னு தெரிஞ்சுட்டு பகவானே அதில் நிலைச்சிருக்கார், பகவானே உலகமாக இருக்கார், அதனால் சந்திரன் சூரியன் அக்னி இந்திரன் வருணன் முதலிய வெவ்வேறு தெய்வங்கள் மற்றும் எல்லா பிராணிகளும் கூட பகவானோட சுரூபங்களே அப்படின்னு புரிஞ்சுட்டு அது எல்லாத்தையும் தன்னோட கர்மங்கள் மூலமாக தகுந்த விதத்தில் பயனை வந்து கருதாமல் சேவை செஞ்சு பூஜை செய்யறது அந்த வேறு சிலர்னு சொன்னது. இதையே தான் 18வது அத்தியாயத்தில் 46வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதை தான் பல தோற்றங்களில் விளங்கும் பகவானுடைய விராட் ஸ்வரூபத்திலிருந்து தன்னை வேறாக எண்ணி உபாசனை செய்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக கொடுக்குறார். ஸோ அப்போ பார்த்தோன்னா இதோட இந்த 15 ஸ்லோகம் முடியறது. ஸோ இந்த எபிசோடை இதோடு நிறுத்திக்கிறேன். அடுத்தது 16வது ஸ்லோகத்திலேருந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே, பை பை.